அடுத்து காட்சி அளவையை அந்த மூன்றையும் விளக்குகிறார். மாசறு காட்சி, மாசறு காட்சி, காட்சி அளவையாவது என்ன? குற்றமில்லாத காட்சி அளவையாவது ஐயம் திரிவு இன்றி, ஐயம் திரிவு இன்றி. இங்க நல்லா கவனிங்க இந்த வரிய. ஐயம் திரிவு இன்றி விகற்பம் முன்னா ஆசர அறிவதாக, ஆசர அறிவதாக. ஐய விகற்ப விகற்பம் முன்னாங்கிறார். நாம் வாயிரதாம் காட்சி அளவை பற்றி படித்தோம். காட்சி அளவையில முதலில் நிகழ்வது எது? என்ன காட்சி முதலில் நிகழ்வது எது, அடுத்து நிகழ்வது எது? காட்சி அளவையில பொது காட்சி, பின்னர் சிறப்பு அறிவு. அதுக்கு வடமொழி சொல் என்ன? இல்ல இல்ல வடமொழி சொல் நிர்விகற்பம் சவிகற்பம். முதலிலே நிர்விகற்பம், அடுத்து சவிகற்பம். அதாவது நிர்விகற்பம் என்றால் என்ன? வேறுபாடு தோன்றாத அறிவு, பின்னர் வேறுபாட்டை அறிகின்ற அறிவு. எனவே முன்னர் நிகழ்வது எது? வேறுபாடு இல்லாத, வேறுபாடு தோன்றாத அறிவு, நிர்விகற்ப அறிவு. ஆனால் இங்கு என்ன சொல்லுகிறார்? விகற்பம் முன்னா, விகற்பம் முன்னாக. விகற்பம்னா என்னது? வேறுபாடு, வேறுபாட்டை முன்னே கொண்டுங்கிறார். வேறுபாடு முன்னாக உரையில் என்ன எழுதுகிறார் ஆசிரியர் உரை திருவுளங்கண்ண சொல்லு என்ன சொல்றாங்க? விகற்பம் முன்னாங்க என்பதற்கு என்ன எழுதுகிறார்? விகற்ப உணர்வை முன்னாக கொண்டு அப்படின்னு என்ன பொருள்? விகற்ப உணர்வை முன்னாக கொண்டு, முன்னால் முன்னாலே விகற்ப உணர்வு வராத. அதான் அது இது இல்ல, அது அது இல்ல மாஸ், அது ஐயம் திருவிண்டு பாட்டு வரியிலே வருதா. விகற்பம் முன்னால் முன்னாக, விகற்ப உணர்வை முன்னாக கொண்டு நிகழ்வதுங்கிறார். விகற்ப உணர்வு முன்னாலே வராதே, நிர்விகற்ப உணர்வு தான் முன்னாலே வரும். விகற்ப உணர்வு பின்னாலே தானே வரும். விகற்ப உணர்வை முன்னாக கொண்டுங்கிறார். இது சரியா தவறா? சரிதான், சரிதான். எப்படி சரி? ஆசிரியர் நூலாசிரியர் அப்படி சொல்லுகிறார், விகற்பம் முன்னாங்கிறார. நூலாசிரியரே சொல்லுகிறாரே என்றால், இப்ப ஒரு உதாரணம் பார்ப்போம். இதை சொல்லி நிறைய வகுப்பு முடிப்போம். இந்த முன் என்பதுல ரெண்டு வகை இருக்கு. முன் என்பதுல ரெண்டு வகை இருக்கு. இடம் முன், இடத்தாலே முன், காலத்தாலே முன் என்று ரெண்டு வகை இருக்கு. இடத்தாலே முன், காலத்தாலே முன். காலம் பற்றியும் முன் சொல்லலாம், இடம் பற்றியும் முன் வரும். இப்ப ஒருவர் நம்முடைய வகுப்புக்கு வருகிறார், ஒரு பயிற்சியாளர் காலம் கடந்து வருகிறார், எல்லாரும் அமர்ந்து விட்டார்கள், அவருக்கு இடம் இல்லை. உடனே எங்கே வந்து உட்காருகிறார்? முன்னாலே, முன்னாலே உட்காருகிறார். அவர் இடத்தாலே போது முற்படுகிறார், இடத்தாலே முன்னாலே இருக்கிறார். ஆனால் காலத்தாலே, காலத்தை பார்த்தால் பின்னாலே வந்தவர், ஆனால் இடத்தை பார்த்தால் முன்னாலே இருக்கிறார். அது ரெண்டும் சரிதானே? இன்னொரு உதாரணம் பாருங்க. இன்னொரு உதாரணம், இந்த ஃபைல் கோப்புல இருக்கு இல்லையா, அதுல அந்த வருகிற கடிதங்களை எல்லாம் கோர்த்து கொண்டே வருகிறோம். காலத்தாலே முற்பட்டதெல்லாம் கீழே இருக்கும், நமக்கு மேலே பக்கத்தில் இருப்பது எது? கடைசியில வந்தது இடத்தினாலே முன்னால இருக்கும். அதே போல இங்கே நிர்விகற்ப அறிவு, சவி, அடுத்து சவிகற்ப அறிவு. இதுல இடத்தாலே முன்னால் இருக்கிறது எது? இடத்தாலே முற்பட்டது. ஆமா, நிர்விகற்ப அறிவு அடியிலே இருக்கிறது, அதற்கு மேல சவிகற்ப அறிவு, அதுதானே நமக்கு பக்கத்துல இடத்தாலே உருப்பட்டு இருக்கிறது. எனவே இது இடம் முன்னே இங்கே சொல்லுகிறார். எனவே இங்க விகற்பம் முன்னா என்றால், அதாவது விகற்பம் முன்னா என்றால் சவிகற்ப அறிவை, விகற்பம்னா சவிகற்ப அறிவை முன்னாக கொண்டுனா பின்னாக கொண்டு, முன்னா இங்கே சவிகற்ப அறிவை பின்னாக கொண்டு நிகழ்வது, இதுதானே நிகழ்கிற வரிசை முறை. முதலிலே நிருவிகற்பம் உண்டாகும், பிறகு சவிகற்பம் உண்டாகும். இங்கே நூலாசிரியர் என்ன சொல்லுகிறார், விகற்பத்தை முன்னாக கொண்டுங்கிறார். அவர் விகற்பம் என்பது இதுதான், இது முன் என்று சொல்கிறார். இப்ப இது எதனாலே முன், அதாவது இடத்தாலே, இடத்தாலே முன்னாகத்தான் காட்சி அளவை, காட்சி அளவை என்றால் பொருளை நிச்சயித்து உணர்வது, அத மாசறு காட்சி. மாசறு காட்சி என்றால் குற்றமற்ற காட்சி அளவை என்பது முதலிலே பொருளை பொதுவாக அறிந்து பின்னர் சிறப்பாக அறிவதுதானே. எனவே அந்த சவிகற்ப உணர்வை பின்னாக கொண்டு, அதாவது இடத்தால் சவிகற்பம் பின்னாக இருக்கிறது. அதாவது பொருளை என்ன, மாசறு காட்சியாவது ஐயம் திரிபு இன்றி, ஐயம் திரிபு இன்றி விகற்பம் முன்னான சவிகற்பமாக உணர்வதுதானே. சவிகற்பமாக ஆசர அறிவது அதுதான் காட்சி அளவை. மாசறு காட்சி அளவையாவது ஐயம் திரிபு இல்லாமல் சவிகற்பமாக அறிவதுதான். எனவே சவிகற்பமாக அறிவது என்பதை இவர் எப்படி சொல்லுகிறார், விகற்பம் முன்னாக என்று சொல்லுகிறார், விகற்பம் முன்னாக என்று சொல்லுகிறார். எனவே விகற்பம் முன்னாக என்பதற்கு என்ன பொருள் சொல்ல வேண்டும், சவிகற்பமாக அறிதல் என்றுதான் கொள்ள வேண்டும். சவிகற்பமாக அறிதலை விகற்பம் முன்னாக என்றால் சவிகற்பத்தை இடத்தால் முன்னாக கொண்டு என்றுதான் கொள்ள வேண்டும். இதை எண்ணி பாருங்கள், நாளைக்கு பார்க்கலாம், இதை சிந்தித்துக் கொண்டு வாருங்கள். இன்றைக்கு அளவையை முடித்தாக வேண்டும். அளவை என்றால் என்ன, அளவை என்பது கருவி. என்ன கருவி, எதற்கு அது கருவி, பொருள்களுடைய இருப்பையும் அவற்றினுடைய தன்மையையும் அளந்து அறிவதற்கு உதவுகிற கருவி அளவை. பொருள்களுடைய உண்மையையும் பொருள்களுடைய இருப்பையும் அவற்றினுடைய தன்மைகளையும் அளந்து அறிவதற்கு உதவுகிற கருவி அளவை. அப்படிப்பட்ட கருவி, கருவிகள் எவை என்று பார்த்தோம் இதுவரை. அப்படி நாம் அளந்தறிவதற்கு உதவுகிற கருவிகள் எவை சொல்லுங்க. ஐம்பொறிகள், ஐம்பொறிகள், மனம் முதலிய அந்தக்கரணங்கள், இவையெல்லாம் உலகப் பொருள்களை அறிவதற்கு, அளந்தறிவதற்கு உதவுகிற கருவிகள். இப்படித்தான் பிரசமயத்தார் சொல்லுகிறார். இந்த கருத்து பிரசமயத்தார்களுக்கு உரியது. ஐம்பொறிகள், மனம், இந்த புகை, இந்த இவைதான் அளவைகள் என்பதாக மற்ற சமயத்தார் கொள்ளுகிறார்கள். சைவ சித்தாந்த இங்கே வேறுபடுகிறது. சைவ சித்தாந்தம் அளவை என்று சொல்லுவது வேறொன்றை, அதை இதுவரை நான் சொல்லவில்லை, இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான செய்தி. சைவ சித்தாந்தம் எதனை அளவை என்று சொல்லுகிறது, இந்த ஐம்பொறி முதலியவை உண்மையான அளவைகள் அல்ல, உண்மையான அளவை என்பது வேறொன்று. இப்ப அளவை என்றால் எல்லா பொருள்களையும் அளந்து அறியக்கூடிய தன்மை உடையதாக இருக்க வேண்டும். இப்போது ஐம்பொறிகள் அளவைகள் என்றால் உலகப் பொருள்களை உணர்த்துகிற அளவைகள் என்றால் அந்த ஐம்பொறிகளை அறிகின்ற அளவை எது? ஐம்பொறிகளும் பொருள்கள் தானே. அந்த ஐம்பொறிகள் மனம் இந்த இவற்றை அளந்து அறிகின்ற கருவி இருக்கிறதா இல்லையா? அவற்றை ஐம்பொறி என்று சொல்ல முடியாது. அந்த கரணங்களையும் ஐம்பொறிகளையும் அறியக்கூடிய ஒரு கருவி இருக்கிறது. அது என்ன என்றால் அதுதான் ஆன்மாவினுடைய அறிவு. ஆன்மாவினுடைய அறிவு தான் அறிவாற்றல். ஆன்மாவினுடைய நம்முடைய அறிவுதான் எல்லா பொருள்களையும் அளந்து அறிந்து ஆன்மாவுக்கு உணர்த்துகிறது. ஆன்மாவினுடைய அறிவுதான் இந்த ஐம்பொறிகளை துணையாக கொண்டு, ஐம்பொறிகள் எல்லாம் ஜடப்பொருள் தானே, இந்த ஐம்பொறிகளையும் கருவிகளாக கொண்டு ஆன்மாவினுடைய அறிவுதான் உண்மையிலே எல்லாவற்றையும் அளந்து அறிகிறது. ஆன்ம சிற்சக்தி என்கிறார்கள். ஆன்மாவினுடைய சித் சக்தி. சித் என்றால் அறிவு, சக்தி என்றால் ஆற்றல். எனவே ஆன்மாவினுடைய அறிவாற்றல் அதுதான் பிரமாணம். உண்மையான அளவை என்பது ஆன்மாவினுடைய அறிவாற்றல். இந்த கருத்தை சைவ சித்தாந்தம் மட்டும்தான் சொல்லுகிறது. ஆன்மாவினுடைய அறிவாற்றல் தான், சிற்சக்தி தான் உண்மையான அளவை, உண்மையான பிரமாணம் என்று சொல்லுகிறது. மற்ற ஐம்பொறிகள், அந்த கரணங்கள், புகை போன்றவையெல்லாம் அந்த ஆன்மாவினுடைய அறிவாற்றலுக்கு உதவி செய்கின்ற கருவி. அந்த மூன்று வகை பிரமாணம், பிரமாதா, பிரமேயம் என்ற மூன்று கருத்துக்களை போன வகுப்பிலே கூறினேன். பிரமாணம் என்றால் அளக்கின்ற கருவி. பிரமாணம், அந்த பிரமாணம் என்ற பெயரிலே பிரம்மா என்ற சொல் முதலிலே இருக்கிறது. பிரம்மா, பிரம்மா என்றால் உண்மை அறிவு, உண்மையான அறிவு. பிரம்மா வடமொழியில பிரம்மா என்றால் உண்மையான அறிவு, குற்றமில்லாத அறிவு தான் பிரமா. பிரமா அந்த உண்மை அறிவை தருகின்ற கருவிதான் பிரமாணம் என்று வடமொழியிலே சொல்லுகிறார். பிரமா கரணம் பிரமாணம், பிரமா கரணம் பிரமாணம் அந்த வரையறை சொல்லுகிறார். பிரமாணம் என்றால் என்ன? பிரமா கரணம். பிரமா என்றால் உண்மை அறிவு, கரணம் என்றால் கருவி. எனவே உண்மை அறிவை தருகின்ற கருவிதான் பிரமாணம். எனவே சைவ சித்தாந்தத்திலே பிரமாணம் என்று சொல்லப்படுவது எது என்றால் ஆன்மாவினுடைய அறிவாற்றல். ஆன்மாவினுடைய அறிவாற்றல் தான் பிரமாணம் சைவ சித்தாந்தம். அப்படியானால் பிரமாதா எது? பிரமாதா என்றால் என்ன பொருள் பார்த்தோம்? பிரமாதா அளந்து அறிபவன், அளப்பவன். அளப்பவன் தான் பிரமாதா, அது ஆன்மாதான். ஆன்மாதான் பிரமாதா, அளப்பவன். ஆன்மா பிரமாதா, ஆன்மாவினுடைய அறிவாற்றல் தான் பிரமாணம். பிரமேயம், பிரமேயம் என்றால் என்ன பொருள்? அளக்கப்படுகிற பொருள்கள், அறியப்படுகிற பொருள்கள், பிரமாணத்தினாலே அளந்து அறியப்படுகிற பொருள்கள் பிரமேயம். அவை எவை? பிரமேயம் எவை? ஆமா, ரெண்டே வார்த்தையில் அடைக்கிறலாம். உலகம், சிவம். உலகம் சிவம் இரண்டுதான் ஆன்மாவினாலே அறியப்படக்கூடிய பொருள்கள். கட்டுநிலையிலே ஆன்மா உலகத்தை அறிகிறது. உலகம்தான் கட்டுநிலையிலே பிரமேயம். ஆனால் முக்தி நிலையிலே அந்த ஆன்மாவாகிய பிரமாதாவுக்கு பிரமேயமாக விளங்குவது சிவம் ஒன்றுதான். உலகத்தை அளந்து அறிவதற்கு இந்த ஆன்மாவினுடைய அறிவாற்றலுக்கு துணை செய்வது எது என்று பார்த்தோம், ஐம்பொறி முதலிய கருவிகள். அதேபோல முத்தி நிலையிலே சிவத்தை அறிவதற்கு அந்த ஆன்மாவினுடைய அறிவாற்றலுக்கு எது துணை செய்கிறது, அவனுடைய சிவத்தினுடைய திருவருள் துணை. எனவே எந்த நிலையிலும் துணையோடுதான், துணையை கொண்டுதான் அறிய முடியும். அதையும் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த கருத்தை ஒரு பாட்டிலே வைத்திருக்கிறார். பன்னிரண்டாவது பாட்டிலே பன்னிரண்டா உயிரின் ஓடு உயிரினோடு உணர்வு என்று தொடங்குகிறது அல்லவா, உயிரினோடு உணர்வு. அதற்கு என்ன பொருள் எழுதியிருக்கிறார்கள், அதற்கு என்ன பொருள், உயிரினோடு உணர்வு. திருவிளங்க என்ன சொல்லுகிறார்கள், அளப்பவனாகிய ஆன்மாவோடு அறிவாகிய சிற்சக்தி. இங்கே சிவஞான முனிவர் என்ன பொருள் சொல்லுகிறார், உயிரினோடு உணர்வு என்பதற்கு அவர் கொஞ்சம் வேறு வகையிலே பொருள் எழுதுகிறார் சிவஞான முனிவர். இன்னொரு போர்டு மாட்டிட வேண்டியதான். இப்படி பிரிக்கிறார், உயிரின் ஓடு உணர்வு, உயிரின் ஓடு உணர்வு. அப்படி பிரித்து கொண்டு என்ன பொருள் சொல்லுகிறார், உயிரிலிருந்து உலகத்தை நோக்கி ஓடுகின்ற உணர்வுனா அறிவு. உயிரினின்று உலகப் பொருளை நோக்கி ஓடுகின்ற அறிவாற்றல் என்று விளக்குகிறார். உயிரிலிருந்து உலகப் பொருளை நோக்கி ஓடுகின்ற அதனுடைய அறிவாற்றல். இங்கே ஒரு கருத்து, இப்ப உயிர் வேறு உயிரினுடைய அறிவு வேறா, உயிர் என்பது என்ன, ஆன்மா என்பது என்ன, அறிவுப்பொருள் என்று சொல்லுகிறோம். இப்ப அறிவும் ஆன்மாவும் ஒரு பொருளா அல்லது வேறு வேறா, ஒரு பொருள். ஆனால் இரு தன்மைப்பட்டு நிற்கிறது. இதே போல சிவத்துக்கு நான் சொல்லுகிறோம், மறந்துவிடக்கூடாது, சிவமும் சக்தி அதனுடைய அறிவு. சிவத்தினுடைய அறிவுக்கு என்ன பேரு, சக்தி. ஆன்மாவினுடைய அறிவுக்கு என்ன பேரு, ஆன்ம சிற்சக்தி. அது சிவத்தினுடைய சிற்சக்தி, ரெண்டும் சிற்சக்தி தான். இது ஆன்மாவினுடைய சிற்சக்தி, அது சிவத்தினுடைய சிற்சக்தி. சிவமும் சக்தியும் ஒன்றா வேறா, ஒன்று ஒரு பொருள் தான். அது ஒரு பொருள் தான், சிவம் என்றும் சக்தி என்றும் இரண்டு நிலைகளிலே இரண்டு தன்மைகளை உடையதாக சொல்லப்படுகிறது. அதே நிலைதான் உயிருக்கும், ஆன்மா அதனுடைய அறிவு என்று இருதன்மையாக சொல்லுகிறோம். அதாவது ஆன்மா வெளியே ஓடாமல் தன்னை நோக்கி நான் என்று சொல்லுகிறது அல்லவா, அப்போது அந்த அறிவுக்கு என்ன பேரு, ஆன்மா என்ற பெயர். தன்னை நோக்கி நான் என்று தன்னை உணர்கிற போது அது ஆன்மா. உலகத்தை நோக்கி இது எனது என்று சொல்லுகிற போது அந்த அறிவு அறிவு என்று சொல்லுகிறோம், ஆன்மாவினுடைய அறிவு. ஆக வெளியே ஓடுவது ஆன்மாவினுடைய அறிவாற்று. தானாக நிற்கிற போது அது ஆன்மா. அந்த வகையில ஆன்மாவினுடைய சிற்சக்தி அந்த அந்த அளவைகளிலே மூன்று வகை பார்த்தோம். காட்சி அளவை, கருதல் அளவை, உரை அளவை என்று இந்த மூன்று தான் முக்கியமானவை. சைவ சித்தாந்த நோக்கில் இந்த மூன்று அளவைகள் தான் முக்கியமானவை. அந்த காட்சி அளவை என்பது என்ன என்றால், ஐம்பொறிகளை கொண்டு ஐம்பொறிகள் நேரே எதிரே இருக்கின்ற பொருள்களை நேராக பொருந்தி நின்று தெளிவாக அறிவது, இது இன்ன பொருள் என்று அறிவது, அது காட்சி அளவை. ஐம்பொறிகள் நேராக உள்ள பொருளை பொருந்தி நின்று தெளிவாக இது இன்ன பொருள் என்று அறிவது, அது காட்சி அளவை. கருதல் அளவை என்றால் அவ்வாறு பொருள்கள் நேராக இல்லாமல் இந்த ஐம்பொறிகளுக்கு எட்டாமல் மறைந்திருந்தால், வேறு இடத்திலே இருந்தால், அவற்றை அறிவதற்கு கருவிதான் கருதல். கருதல் என்ற அளவை, கருதல் என்றால் உய்த்து உணர்தல், அதாவது அந்த மறைந்திருக்கிற பொருளை விட்டு நீங்காமல் இருக்கிற இன்னொரு பொருளை பார்த்து அறிவது, உய்த்து அறிவது இன்னொரு பொருளை, அந்த ஏது என்று சொல்லுகிறார்கள் அந்த அறிகுறி. ஆக தூரத்திலே நெருப்பு எரிவதை, அந்த நெருப்பை விட்டு நீங்காத புகையை கொண்டு அறிவதை போல, இந்த புகைதான் அளவை என்று மற்ற சமயத்தார் சொல்லுகிறார்கள். புகைதான் அந்த நெருப்பு இருப்பதை அறிவதற்கு கருவி என்று பிற சமயத்தார் கூறுகிறார்கள். ஆனால் சைவ சித்தாந்த ஆன்மாவினுடைய அறிவுதான் அந்த புகையை கருவியாக, ஏதுவா கருவியாக கொண்டு நெருப்பு இருப்பதை துணிகிறது என்று சொல்லுகிறது. சைவ சித்தாந்த அளவை என்பதற்கு என்ன வரையறை, டெபினிஷன் சொல்லுகிறது என்றால், அளவை என்றால் என்ன என்றால், எல்லா பொருள்களையும் அளப்பதாய். அது முக்கியமான, எல்லா பொருள்களையும் அளக்கக்கூடியதாய், எல்லா பொருள்களையும் அளக்கக்கூடியதாய், தான் எதனாலும் அளக்கப்படாததாய், தான் எதனாலும் வேறு எதனாலும் அளக்கப்படாததாய் உள்ளது எதுவோ அதுதான் பிரமாணம். எல்லாவற்றையும் அளக்கக்கூடியதாய் இருக்க வேண்டும். தன்னை அளந்தறியக்கூடிய வேறொரு பிரமாணம் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தன்மை உடையது அளவை. எல்லாவற்றையும் அளப்பதாய், தான் பிரிதொன்றால் அளக்கப்படாததாய் உள்ளது எதுவோ அதுவே பிரமாணம். அந்த இலக்கணப்படி பார்த்தார், ஐம்பொறிகள் எல்லாவற்றையும் அளக்கக்கூடியதான் அல்ல, ஐம்பொறிகளையும் அளக்கின்ற பொருளாக ஆன்மா இருக்கிறது. எனவே ஐம்பொறிகள் இந்த இலக்கணத்துக்கு பொருந்தாதவை. எனவே ஆன்மாவினுடைய அறிவாற்றலாகிய சிற்சக்தி தான் இந்த இலக்கணத்துக்கு பொருந்துவதாக இருக்கிறது. எல்லாவற்றையும் அளக்கக்கூடியதாய், தான் பிரிதொன்றால் அளக்கப்படாததாய் இருப்பது. இந்த காட்சி அளவை,